கோடி ஹரே கிருஷ்ணா ஆ கோடி சார் கோடி.
பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 பதம் 41 இரண்டாவது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாச ததோஜயம் உதிரயே நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஸ்ரீ பகவான் உவாச விவசாயாத்மிகா விவசாயாத்மிகா புத்தி விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹா குருநந்தனா ஏகேஹா குருநந்தனா ஏகேஹா குருநந்தனா பகுஷாஹா பகுஷாஹா ஹனந்தாஷ ஹனந்தாஷ பகுஷாகா ஹனந்தாஷ புத்தயோ வ்யவசாயினாம் ஸ்ரீ பகவான் உவாச விவசாயாத்மிகா புத்தே ஏகேஹ குருநந்தனா பகுஷாயா ஹனந்தாக்ஷ புத்தயோ வ்யவசாயினாம். ஸ்ரீ பகவான் உவாச விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா பகுஷாஹ ஹனந்தாஷ்ய புத்தயோ வ்யவசாயினாம். ஸ்ரீ பகவான் உவாச விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா பகுஷாஹ ஹனந்தாஷ்ய புத்தயோ வ்யவசாயினா. ஸ்ரீ பகவான் உவாச விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா பகுஷாஹனந்தாச்சுத்தயோ வ்யவசாயினா. ஸ்ரீ பகவான் உவாச விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா பகுஷாஹியநந்தாச்சுத்தயோ வ்யவசாயினா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான
உறுதியுடன்
இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே, குருவம்சத்தின் செல்வனே. உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. பொருளை கிருஷ்ண உணர்வினால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுபவர் என்னும் திடமான நம்பிக்கை விவசாயாத்மிகா புத்தி என்று அழைக்கப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 22வது அத்தியாயம் 62வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஸ்ரத்தாசப்தே விஸ்வாசக்காரே சுதுட நிஷாய கிருஷ்ண பக்தி கைல சர்வ கர்மஹய. நம்பிக்கை என்றால் மிகச்சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கங்கள், தேசியம், மானிடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த கால நற்செயல் அல்லது தீய செயல்களின் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும். ஒருவனது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களின் நல்விளைவுகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவனது எல்லா செயல்களும் பூர்ண தளத்தில் இருக்கும். ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வின் ஜடக்கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்பொழுது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தில் திடமான உறுதியுடன் உள்ளான். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. வாசுதேவனான ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அரிதான மகாத்மாவான். வேரில் நீரூற்றும் போது கிளை, காய், பழம் என எல்லாவற்றுக்கும் தானாக நீர் விநியோகிக்கப்படுவதைப் போலவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனிதகுலம் மற்றும் தனக்கும் என எல்லாருக்குமே ஒருவன் மிக உயர்ந்த சேவையை செய்கிறான். அவனது செயல்களால் கிருஷ்ணர் திருப்தியுற்றால் எல்லாருமே திருப்தி அடைவார்கள். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வின் தொண்டுகளை நன்முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழிகாட்டுகின்றார். எனவே கிருஷ்ண உணர்வில் சான்றோனாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளைகளை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூரர் குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையில் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷா பிரசாதா நகதி குதோபி தாயன் சுவாம் தஸ்யாந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் திருப்தி அடைகிறார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வினும் தலத்திற்கு உயர வாய்ப்பே கிடையாது. எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து தினம் மும்முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணவிற்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஏட்டளவில் இல்லாமல் நடைமுறையில் பலநோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும் புலர்ச்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனமில்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இப்பாதிலிருந்து விலகிவிடுகிறான். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம். வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககலித ஸ்ரீ விசகம் ச நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகத தாமதாயா நகர கிராமதாரிணே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே குருவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலராமர் சுபத்ராவுடைய சந்நிதியில ஸ்ரீ ஸ்ரீ நிதா கௌரசுந்தர் முன்னாடி ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்தில் உள்ள விஷயங்களை கலந்து பேசிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவான் ஜெகநாதோடைய ஆசீர்வாதத்தை பெற்று மேலும் அவங்க கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துட்டு பக்தி தூண்டில் முன்னேற்றாடினுங்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் முருக்கா சேர்ந்து ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிப்போம்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.
விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தனா பகுஷாய கணம் ஜாஷ புத்தியோ விவசாயினா. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப அழகா ரெண்டு விஷயங்களை வலியுறுத்துறார். இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. குருவம்சத்து செல்வனே, உறுதியற்றது அறிவோ பல கிளைகளை கொண்டது. உறுதியான அறிவு உறுதியற்ற அறிவு ரெண்டு விஷயம் இருக்கு. உறுதியான அறிவு உறுதியற்ற அறிவு. பக்தி பாதையில் வரவங்க பக்தி பாதையில் கிருஷ்ண பக்தியில் அல்லது பக்தி பாதை முறையில் மேற்கொள்றவங்க கிருஷ்ண உணர்வில் வரக்கூடியவங்க ரெண்டு விதமா ஆட்கள் இருப்பாங்க. சிலர் பக்தியில் உறுதியாக திடமாக முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஆரம்ப நிலையில் அவங்க பக்தியில் திடமான உறுதியாக முயற்சி பண்ணலைன்னா அவங்க அதுலேருந்து விலகி போயிடுவாங்க. தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பவர் அவரது லட்சியம் ஒன்று தான். கிருஷ்ண உணர்வில் தங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையுடைய லட்சியம் ஒன்று தான். கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கை லட்சியம் ஒன்று. அது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ண பக்தி அல்லது கிருஷ்ண பிரேமம். கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமத்தை ஏற்படுத்தின்றதும் கிருஷ்ணர் மேலே அசையான பக்தி செலுத்துறதும் அன்பு செலுத்துறதும் கிருஷ்ணர் அடைவதும் தான் ஒருவனுக்கு வாழ்க்கையில் உண்மையான லட்சியம். இவ்வழியில் உள்ளவர்கள் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார். அவங்க அதில் உறுதியாக இருப்பாங்க. இவர்கள் லட்சியம் ஒன்று தான். அவங்களுக்கு ஒரே லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையிறது. குருவம்சத்தில் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. அப்படி கிருஷ்ண பக்தியில் வந்துட்டு அவங்களுக்கு அதில் உறுதி இல்லைன்னா அவங்க அறிவு பல கிளைகளாக மாறி போய் அவங்க கிருஷ்ண பக்தியிலேருந்து விழுந்துடுவாங்க. பொருளுரையில் பிரபுபாதர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார். நிறைய உதாரணங்களை மேற்கோள் காமிக்கிறார். எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் நமக்கு நம்பிக்கை பிரதானம். நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய செயல் அது வந்து அவ்வளோ நல்ல முடிவு தரக்கூடியதாக இருக்காது. அதனால நம்ம எந்த செயல் பண்ணாலும் நம்பிக்கை பிரதானமாக வச்சுருக்கோம். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சாதாரண செயலுக்கு கூட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. நான் வேலைக்கு போனால் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், அதனால் என்னோடய குடும்பத்தை நான் பாதுகாக்க முடியும். நான் படித்த பின்னாடி ஒரு நல்ல பதவியிலையோ இல்லை பொறுப்புலையோ வந்தால் என் குடும்பத்தை என்னுடைய அப்பா அம்மாவை நான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. சிலர் சமுதாயத்து மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் தன்னுடைய பெற்றோர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் தன்னுடைய குழந்தைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் தன்னுடைய எஜமான மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் அரசியல் தலைவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் சினிமா நடிகர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு இந்த ஜட உலகத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னா அவங்க சில சமயம் நம்மளை ஏமாற்றலாம். சில சமயம் இந்த நம்பிக்கை வந்து ஏமாற்றத்தில் முடியலாம். ஆனால் கிருஷ்ண பக்தியில் வைக்கக்கூடிய நம்பிக்கையானது ஏமாற்றத்தை ஒருபோதும் தராது. ஏமாற்றத்துக்குங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இதுதான் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார். நேகாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மசிய திராயதே மகதோ பயாத். இந்த முயற்சியில் கிருஷ்ண பக்தியில் யாராவது சிறிது முயற்சி பண்ணால் கூட அவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. நேகாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே. நவித்தியானா கிடையாது, நவித்தியதே கிடையாது. என்ன கிடையாது, யாராவது கொஞ்சமாவது கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முயற்சி வீண் போகாது. சொல்பம் அப்படின்னா கொஞ்சம், சொல்பம் அப்பியசிய தர்மசிய, அந்த கிருஷ்ண பக்திய சொல்ப நிலையில பண்ணியிருந்தா கூட அவங்களை மிக பயங்கரமான பயத்திலிருந்து கிருஷ்ணர் காக்கிறதா உறுதி அளிக்கிறார். அவங்களை மிக பயங்கரமான பயத்திலிருந்து காப்பேன்னு கிருஷ்ணர் உறுதி அளிக்கிறார். அதனால நமக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கையோட உறுதி, திடமான உறுதி இருக்கணும். முதல் நம்பிக்கை இருக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு மேல நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் விடாமுயற்சியா தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை செய்யணும். அது சம்பந்தமா ஒரு அற்புதமான கதை மகாபாரதத்தில் ஏற்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் கௌரவர்கள் துரோணாச்சாரியிட்ட வித்தை கத்துட்டிருக்கா போனாங்க. துரோணாச்சாரியர் தான் அவங்களுடைய ஆசிரியர். அவங்களுக்கு அஸ்திரங்கள் வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தார். எப்படி அஸ்திரங்களை பிரயோகிக்கணும் அப்படின்னு அந்த இராணுவ பயிற்சியை வந்து துரோணாச்சாரியர் தன்னுடைய சிஷ்யர்களான கௌரவர்களுக்கு போதிக்கிறார். அப்படி குருகுலத்தில் துரோணாச்சாரியிட்ட வித்தைகள்லாம் கத்துன்றாங்க. கத்துனதுக்கு அப்புறம் ஒரு நாள் துரோணாச்சாரியர் தன்னுடைய சிஷியர்கள்லாம் வரிசையா நிறுத்தினார். ஒரு பெரிய மரம், அந்த மரத்து மேல ஒரு கிளியை உட்கார வச்சிட்டார். ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டார், இந்த மரத்துல என்ன தெரியுதுன்னு கேட்டார். முதல் துரியோதன் வந்தான். துரியோதன்ட்ட துரோணாச்சாரியர் கேட்டார், துரியோதனா இந்த மரத்துல உனக்கு என்ன தெரியுது? அவன் சொன்னா, குருதே, இந்த மரத்துல கிளைகள் தெரியுது, பழங்கள் தெரியுது, இலைகள் தெரியுது, மேல வானம் தெரியுது, கீழே பூமி தெரியுது, என்னுடைய சகோதரர்கள்லாம் எனக்கு தெரியுறாங்க, நீங்க எனக்கு தெரியுறீங்க, நீ போலாம். ரெண்டாவது துஷாசனன் கூப்பிட்டார். துஷாசனா உனக்கு என்ன தெரியுது இந்த மரத்துல? அவன் சொன்னா, குருதேவ், இந்த மரத்துல கிளைகள் தெரியுது, இலைகள் தெரியுது, பழங்கள் தெரியுது, வானம் தெரியுது, பூமி தெரியுது, நீங்க தெரியுறீங்க, என்னோட சகோதரர், நீங்க போலாம். இப்படி ஒவ்வொருத்தரையா துரோணாச்சாரியர் கூப்பிடும்போது எல்லாருமே அதே சொன்னாங்க. துரியோதனன், துஷாசனன், பீமன், யுதிஷ்டிரர், நகுலன், சகதேவன், மற்ற சகோதரர்கள் எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. கடைசியில துரோணாச்சாரியர் அர்ஜுனன் கூப்பிட்டார். அர்ஜுனா, உனக்கு இந்த மரத்துல என்ன தெரியுது? குருதேவ், அந்த மரத்துல ஒரு கிளி தெரியுது, அந்த கிளியோட கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அப்ப நீ அஸ்திரம் விடு. அவருடைய அஸ்திரம் சரியா போய் அந்த கிளியோட கண்ணை குத்திது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துரோணாச்சாரியர் புரிஞ்சுட்டார், அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த மாணவன், மற்றவர்களுக்கெல்லாம் அவங்களோட லட்சியம் ஒண்ணு கிடையாது, அந்த மரத்துல அவங்க எல்லாமே தெரிஞ்சது, இலைகள், கிளைகள், பூ, பழம், காய், வானம், பூமி, எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க. அவங்க லட்சியம் அந்த கிளியை, அந்த கிளியை நோக்கி தன்னுடைய அஸ்திரத்தை செலுத்தணுங்கிற லட்சியம் அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க முதல் தரமான மாணவர் கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு இது எல்லாமே தெரியல, அர்ஜுனன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவனுக்கு அந்த லட்சியம் மட்டும்தான், அந்த சாஸ்திர வித்தை நான் படிச்சுனேன், அந்த அஸ்திரத்தினால என்னுடைய லட்சியத்திலிருந்து நான் சரியா பிரயோகிக்கணும். அவனுடைய குறிக்கோள் ஒண்ணுதான் இருந்து, அவனுடைய லட்சியம் ஒண்ணுதான். அவன் பல இடங்கள்ல அவனுடைய லட்சியம் சிதறி போகல. அவனுக்கு ஒரே டார்கெட் தான், ஒரே லட்சியம் தான். அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக அவன் பயிற்சி எடுத்தான். இப்ப முதல்ல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, தன்னுடைய குரு தனக்கு சாஸ்திரங்களை சொல்லித்தரார், அஸ்திரங்களை சொல்லித்தரார், வித்தையை கற்றுக் கொடுத்தார். குரு கிட்ட முதல் சரணடைஞ்சார் அர்ஜுனன். அர்ஜுனன் முதல்ல அந்த குருவை சரணடைஞ்சார், அவருக்கு பணிவான சேவையை செய்தார், அடக்கமா அவர்கிட்ட வித்தைகளை கத்துட்டார். இதுதான் அறிவு பெறதுக்கான சரியான வழி. தத்தித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதே சந்தித்தே ஞானம் ஞானின தத்வதரிசி. தத்வதரிசினா உண்மையை உள்ளபடி தெரிஞ்சின்றவர். அப்ப யாராவது கடவுளை பற்றி கிருஷ்ணரை பற்றி உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்கணும். கிருஷ்ணரை முழுமையா தெரிஞ்சின்றவர்கிட்ட அவர் தான் உண்மையான ஆன்மீக குருவா இருக்க முடியும். அவர்கிட்ட போய் சவால் விடக்கூடாது. முதல் அவர்கிட்ட போய் சரணடையணும், அவருக்கு பணிவான சேவைகள் பண்ணணும், அப்புறம் அடக்கமா அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். அர்ஜுனன் குரு துரோணாச்சாரியர்கிட்ட ரொம்ப பணிவா நடந்துட்டார், அடக்கமா சேவைகள் பண்ணார், அவர்கிட்ட இருந்து வித்தைகளை கத்துட்டார். கத்துட்ட போதும் அவருக்கு லட்சியம் ஒன்னா இருந்தது, அந்த வித்தைகளை முன்னேற்றம் அடையணும்னு. கடைசியில குரு அதுல வந்து ரொம்ப உறுதியா முயற்சி பண்ணார், பயிற்சி பண்ணார். கடைசியில அவர் அந்த லட்சியத்தை அடைஞ்சார். அதனாலதான் துரோணாச்சாரிய மாணவர்கள் அர்ஜுனன் முதல் தரமானவன மாணவனா இருந்தார். அந்த மாதிரிதான் கிருஷ்ண பக்தி செய்யக்கூடியவங்க லட்சியம் ஒன்னா இருக்கணும். கிருஷ்ண பக்திக்கு வரக்கூடியவங்க லட்சியம் ஒண்ணுதான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையணும். அது லட்சியம். இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய லட்சியத்தை அடைய முயற்சி பண்றாங்க. நம்ம முன்பே பேசின்றத மாதிரி நிறைய விஷயங்கள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஏமாற்றம் அடையிறோம். எது யார் யார் மேலேயோ எது எதுக்காகவோ நம்பிக்கை வச்சு அதில் ஏமாற்றம் அடைகிறோம். அதே போலதான் எதை எதையோ லட்சியமா வச்சுட்டு அதுல ஏமாற்றம் அடைகிறோம். நிறைய இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை லட்சியமா வச்சுட்டு இருக்கோம், அதை அடையணும்னு. சில சமயத்தில் ஏமாற்றம் அடையலாம், சில சமயத்தில் கிடைக்காம போகலாம். அதனால நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்னா, அந்த லட்சியங்கள்லாம் தற்காலிகமானதுதான். இந்த உலகத்துல நம்ம எதுக்காக முயற்சி பண்ணாலும், எதுக்கு மேல நம்பிக்கை வச்சாலும், எதை அடையணும்னு நினைச்சாலும், அதெல்லாமே தற்காலிகமானதுதான், எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. ஆனா கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது தான் உன்னதமானது, உயர்ந்தது, மிக உயர்ந்த லட்சியம். மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக தான், அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக முயற்சி செய்யணும். அப்படி செய்யலைன்னா கிருஷ்ண பக்தியில வந்துட்டு கிருஷ்ணரை அடையணுங்கிறதுக்காக முயற்சி செய்யாம பல விதங்கள் நம்முடைய மனதை வந்து செலுத்திட்டு இருந்தோம்னா நம்மளுடைய லட்சியத்தில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. அதனாலதான் கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணரை அடையிறது தான் ஒரே லட்சியம். அதை தவிர வேற எதுக்கும் சிந்தனைக்கு இடம் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அடையிறது தான் பக்தருடைய லட்சியம். வேற எந்த விதமான உலக விஷயங்கள் அடைய வேண்டிய லட்சியம் உங்களுக்கு கிடையாது. அதுக்கான முயற்சிகளை அவன் மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்ப உன்னதமான லட்சியமான கிருஷ்ணரை அடையணும் நம்ம முயற்சி பண்றோமோ அப்ப மற்றெல்லாம் தானாவே அந்த பக்தனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதுவும் ரொம்ப அழகா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், அனன்யா சிந்தையான் தோமாம் ஏஜனா பரிவிபாசி தேசா நிக்தா யுக்தானம் யோகக்ஷேம மகாமியகம். என்னை அன்போட வழிபடக்கூடிய பக்தனுக்கு அவன்கிட்ட என்ன தேவையோ அதை கொடுத்து, அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை காத்து அவனுக்கு தேவையானதை கொடுத்து நானே அருள்பாலிக்கிறேன்னு சொன்னார் கிருஷ்ணா. அவரை சரணிக்கூடிய பக்தனுக்கு அந்த பக்தனுக்கு என்ன தேவையோ அதுவும் பகவான் கொடுப்பார், அவன்கிட்ட உள்ளதையும் அவரே காக்கிறார். அதுக்காக அந்த பக்தன் எதுக்காக நீ கவலைப்படணும், எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு உண்மையான பக்தனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு தேவையானதை கிருஷ்ணர் கொடுப்பார். அவன் பக்தியில பக்குவம் அடைஞ்சிருந்தான் அவன் புரிஞ்சிருக்கான் அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் அவன் கிருஷ்ணர்ட்ட கேட்பான். அது கூட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்காம ஒரு பக்தனுக்கு பகவானால கொடுக்க முடியும். சுதாமா விப்ராயத்துக்கு வந்து நிறைய அவர் வறுமையில வாடிட்டு இருந்தார். ஆனா அவர் கிருஷ்ணர்ட்ட போய் கேட்கல. ஏன்னா அவர் அதை வறுமையாவே நினைக்கல. சுதாமா விப்ரர் குசேலர் வந்து வறுமையில் இருந்தார். இந்த உலக கணக்குப்படி நம்முடைய கணக்குப்படி அவர் வறுமையில ஏழ்மையில வாடிட்டு இருந்தார். ஆனா அவரை பொறுத்தவரை அவர் சந்தோஷமா இருந்தார். ஏன்னா கிருஷ்ணர்கிற மிக உயர்ந்த செல்வத்தை அவர் மனதில் வச்சுட்டு இருந்தார். அவருக்கு கிருஷ்ண பக்திங்கிற செல்வம் கிடைச்சிருந்தது. அப்ப கிருஷ்ணர் தான் உண்மையான சொத்து, கிருஷ்ணர் தான் உண்மையான செல்வம். அது அதை வந்து சுதாமா விப்ரர் புரிஞ்சுட்டு இருந்ததுனால அவருக்கு அது அவருடைய வறுமை அவருக்கு வறுமையா தெரியல. ஆனா அவ மனைவி அந்த அளவுக்கு பக்தியில உன்னதமான நிலையில இல்லாதனால அவ என்ன நினைச்சிருந்தா நம்ம வறுமையில இருக்கோம் வறுமையில இருக்கோம். அப்போ அவ கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்க சொல்றா, ஏதாவது கேளுங்க கிருஷ்ணர் நினைச்சா அவர் துவாரகால சக்கரவர்த்தியா இருக்கார், அவர் நமக்கு என்ன வேணாலும் செய்யலாமே. ஆனா அது கூட சுதாமா என்ன நினைச்சிருந்தாருன்னா, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கிருஷ்ணர் சந்திக்கிறதுக்காக வந்தாரு, அவர்கிட்ட போய் கேட்கறதுக்காக வரல. கிருஷ்ணா நான் ரொம்ப வறுமையா வாழ்ந்தேன் பாரு, கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நான் ரொம்ப வறுமையில இருக்கேன், பிச்சை எடுத்துதான் பழச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து யாசம் கேட்கறதுக்காக வரல. சுதாமா தன்னுடைய நீண்ட காலம் பிரிந்த நண்பனை சந்திக்கிறதுக்காக தான் வந்தார். ஆனா அவனுக்கு என்ன தேவையோ கொடுக்கணுங்கிறது கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார். சுதாமா சந்தோஷமா தான் இருக்கார். ஆனா அவர் மனைவிக்கு இப்ப சொல்ல செல்வம் தேவையா இருந்தது, கிருஷ்ணர் சுதாமா கேட்காமே கொடுத்தார். அதனாலதான் பக்தர்களுக்கு ஒரே லட்சியம் அவருடைய சொத்து அவருடைய செல்வம் எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அப்ப முதல்ல அதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும். எந்த விஷயத்துக்குமே ஒரு பிரதானமான நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால கிருஷ்ணரை நெருங்க முடியாது, கிருஷ்ணரை அடைய முடியாது. அதே மாதிரி பகவத்கீதை மேலேயும் பக்தி மேலேயும் நம்பிக்கை இல்லாதவங்க திரும்பவும் பிறப்பு இறப்புக்கே வருவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார். அஸ்ரத்ததானா புருஷ தர்மசாஸ்த பரந்தபா அப்ராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனி. மிருத்யுனா மரணம், சம்சாரம்னா பிறப்பிறப்பு கடல், சம்சாரம் சாகரம், பிறப்பிறப்புன்னு கடல்ல திரும்ப வந்துடுவாங்க. யாரு? கிருஷ்ணர் மேலையும் பகவத்கீதை மேலையும் நம்பிக்கை இல்லாதவங்க, ஸ்ரத்தா அப்படின்னு நம்பிக்கை, அஸ்ரத்தானா நம்பிக்கை இல்லாதவங்க. அஸ்ரத்ததானா புருஷா நம்பிக்கை இல்லாத நபர்கள். தர்மசாஸ்த பரந்தபா, ஓ அர்ஜுனா, அர்ஜுனுக்கு இன்னொரு பேர் பரந்தபன். பரந்தபன்னா எதிரிகளை தவிக்க செய்பவன். அர்ஜுனா நீ எதிரிகளை தவிக்க செய்யறவன் தான், என்கிட்ட இதை கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் என்ன சொல்ற, பகவத்கீதை ஏதாவது இந்த யோக முறை மேல இந்த தர்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவங்க திரும்பவும் பிறப்பிறப்புக்கே வருவாங்க, மிருத்யு சம்சாரவர். அதனால நமக்கு முதல் நம்பிக்கை வேணும், பகவத்கீதை மேலையும் கிருஷ்ணர் மேலையும் நம்பிக்கை வேணும். அப்படி நம்பிக்கை இல்லாம நம்ம என்னதான் செய்துட்டு இருந்தாலும் நமக்கு அதுல பக்தியில முன்னேற்றம் அடையாது, முன்னேற்றம் அடைய முடியாது, நம்ம கிருஷ்ணர் உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காகவும் அடிக்கடி பிரபுபாதர் ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன கதை சொல்வார். அவருடைய உபன்யாசங்கள் சில நாரத முனிவர் பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவர். அவர் எப்பவுமே பகவானுடைய நாமங்களை உச்சரிச்சுட்டு இருப்பார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, எங்கெல்லாம் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நாரத முனிவர் கர்மின் கருணையினால தூய்மையான பக்தர் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு நாள் நாரத முனிவர் பூலோகத்துல வரும்போது ரெண்டு நபர்களை சந்திக்கிறார். முதல் அவர் ஒரு கோயில்ல போனார். அந்த கோயில்ல ஒரு பிராமணர் அங்க விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவர் விஷ்ணுவுக்கு பூஜை பண்றவர், அலங்காரம் செய்யறவர், அபிஷேகம் பண்றவர், நிவேதனம் உணவுகளை படைக்கிறவர். இப்படி எப்பவுமே அந்த பிராமணர் விஷ்ணுவுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கார். அவர் நாரத முனிவரை கண்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ நாரத முனிவரே, எனக்கு உங்களை பணிவான வணக்கம், நமஸ்காரம், நீங்க எங்கிருந்து வரீங்க இப்போ? அவர் சொன்ன, நான் வைகுண்டத்திலிருந்து வரேன். ஓ அப்படியா, வைகுண்டத்திலிருந்து வரீங்களா? அங்க பகவான் நாராயணர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் எப்படி இருக்கார்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க கேட்டு சொல்ல முடியுமா? நான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் இந்த உடல் எடுத்ததுலேருந்தே எனக்கு வேதனை, மனதால, உடலால, மற்ற உயிர்வாழ்வினால, இயற்கையினால எவ்வளவோ துன்பங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். நான் கேள்விப்பட்டிருக்க வைகுண்டத்துல துன்பமே கிடையாது, அங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அப்ப தயவுசெய்து எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, அடுத்த தடவை நீங்க விஷ்ணுவை பாத்தீங்கன்னா நான் எப்போ வைகுண்டத்துக்கு வரப்போறேன்னு கேட்டு சொல்லுங்க. நாரத முனிவர் சொன்னார், அப்படியே ஆகட்டும், நான் அடுத்த தடவை பகவானை சந்திக்கும் பொழுது நீங்க எப்போ வைகுண்டத்துக்கு வரீங்கன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த கோயிலில் அந்த பிராமணரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு, பகவானை தரிசனம் பண்ணிட்டு அந்த பிராமணருடைய பிரார்த்தனையை கேட்டுட்டு நாரதர் திரும்ப கோயிலேருந்து வெளியில் வர. அந்த கோயிலேருந்து வெளியில் வந்து தெரு வழியாக வரும்போது அந்த தெரு முனையில் ஒரு பெரிய ஆலமரம், பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் நின்று இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி உட்கார்ந்துட்டு இருந்தார், சாதாரண செருப்பு தைக்கிறவர். அவர் நாரத முனிவர் சந்திச்சோடனே அவரும் நமஸ்காரம் பண்ணார். நாரத முனிவருடைய நிலை என்னன்னு புரிஞ்சுன்றார். அவரும் சொல்றார், ஓ நாரத முனிவரே, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க இந்த வழியா வந்ததுக்கே நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவரும் சொல்றார், நான் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ரொம்ப கொடுமையான வேலையெல்லாம் பண்ணி என்னால் என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதனால இந்த உலகத்தில் என்னால் சந்தோஷமா வாழ முடியல, நான் இந்த உலகத்தில் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுருக்கேன். அதனால நீங்கள் அடுத்த தடவை இங்கே வரும்போதோ இல்லை நீங்கள் பகவான் விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் எப்போ வைகுண்டம் வரப்போகிறேன், நான் எப்போ அவரை வந்து அடைய போகிறேன். நாரத முனிவர் சொல்கிறது, அப்படி ஆகட்டும், நான் அடுத்த தடவை பகவானை சந்திக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். இப்போ நாரத முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆச்சரியம் மட்டும் இல்லை அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. என்ன ஆர்வம்னா, ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி, இன்னொருத்தர் மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்த ஒரு பண்டிதர், ஒரு பிராமணர், ஒரு பூஜாரி. ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே நாரத முனிவர் இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக பகவானுடைய உலகத்துக்கு வர்றார். வைகுண்டத்து வைகுண்டத்தில் வந்து பகவானை துதித்து பாடினதுக்கப்புறம் நாரத முனிவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறார் பகவான்கிட்ட, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா, எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமான கேள்வி பண்ணிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு ரெண்டு பேரை சந்தித்தேன், அந்த ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ஒரு பூஜாரி இருக்கக்கூடிய கோயிலில், இன்னொருத்தர் ஒரு சாதாரண சிலப்பதிகத்தில் ஒரு சூத்திரன், ஒருத்தர் பிராமணன், இன்னொருத்தர் சூத்திரன். இவங்க ரெண்டு பேரில் யார் உங்ககிட்ட முதல்ல வரப்போகிறாங்க? ரெண்டு பேருமே உங்களை அடையணும் விரும்புகிறாங்க. ஸோ நாரத முனிவர் என்ன நினச்சிருந்தாருன்னா, அந்த பிராமணர் தான் முதல்ல விஷ்ணுகிட்ட வருவாருங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. இப்போ நாரத முனிவருடைய மனதில் என்ன இருக்குங்கிறத கிருஷ்ணர் புரிஞ்சின்றார். அவருடைய ஆர்வம் என்ன, என்ன யார் முதல்ல வரப்போகிறான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது நாரத முனிவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அப்போ பகவான் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி இந்த உடலை விட்டதுமே என்கிட்ட வந்துடுவார், அந்த பிராமணர் இன்னும் பல பிரிவில் எடுக்கணும் என்கிட்ட வர்றதுக்கு. நாரத முனிவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி எப்போதான் கடவுள் நாமத்தை சொல்கிறார், அவர் காலையில் படுக்க விட்டு எழுந்துச்சோடனே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எழுந்துச்சோடனே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் வேலைக்கு போறார். வேலையை தொடங்கும் போது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே வேலையை தொடங்கும் போதும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிடும் போதும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அதுக்கப்புறம் அவர் நைட்டு தூங்க போறார். நைட்டு தூங்க போகும்போதும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி அவர் சில மணி நேரங்கள் தான் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார். சில சமயம் சாப்பிட்றதுக்கு முன்பாக, சில சமயம் உறங்குறதுக்கு முன்பாக, சிலப்ப எந்திரிக்கும்போது, சிலப்ப வேலை பார்க்கும்போது. ஆனால் அந்த பிராமணர் 24 மணி நேரத்தில் கூடுமான நேரம் கோயிலில் தான் இருக்கார். அப்போ நாரத முனிவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி இந்த செருப்பு தேய்க்கிற தொழிலாளி இந்த உடலை விட்டதுமே என்னட்ட வருவார்னு விஷ்ணு சொல்கிறார். அவர் இன்னும் பல பிறவிகள் ஆகும் சொல்றார். இப்போ நாரதமுனியுடைய மனதில் என்ன இருக்குங்கிறத பகவான் புரிஞ்சின்றார். இப்போ சொல்றார் நாரதமுனிவர்கிட்ட பகவான் விஷ்ணு, நீ இப்போ திரும்ப போனேன்னா ரெண்டு பேரும் கேட்பாங்க பகவான் வைகுண்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போ நீ சொல்லு அவர் வந்து ஒரு ஊசி துவாரத்துக்குள்ள யானையை நுழைச்சின்னு இருக்காரு, ஊசி துவாரத்துக்குள்ள யானையை நுழைக்கிறார் சொல்லு. நாரதமுனிவரும் கேட்டுன்றார் பகவான் சொன்னது. வந்த உடனே நேராக கோயிலில் வந்து இந்த பிராமணரை சந்திக்கிறார். பகவானை தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிராமணர் கேட்குறார், இப்போ நாரத முனிவரே நீங்கள் பகவானை சந்திச்சிங்களா, என்னுடைய கேள்வி அவர் சொன்னீங்களா, அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சுட்டு இருந்தார், அவர் வைகுண்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார். அப்போ நாரதர் சொன்னார் அவர் வந்து ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைச்சிட்டு இருந்தார். கேட்டோடனே பிராமணருக்கு கோபம், என்னது முட்டாள்தனமாக இருக்கு, ஊசி துவாரத்துக்குள்ள நூலை போடுறதே கஷ்டம், ஏன் விஷ்ணு இந்த மாதிரி முடியாத செயலில் ஏன் இதுக்கான முயற்சி இல்லை ஏன் காலத்துக்கு வீரப்படும், இது உங்கள மாதிரி ஆள் வேணால் நம்பலாம், என்னால் அதை நம்ப முடியாது, ஊசி துவாரத்துக்கு முதல்ல யார் யானை நுழைக்க முடியுமா, சின்ன குழந்தை கூட சிரிக்கும் இதை கேட்டால், நீங்கள் வேணால் இதெல்லாம் நீங்கள் பெருசு நினச்சிக்கலாம், நான் எனக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை கிடையாது, அது எப்படி சாத்தியமா, ஏன் இந்த மாதிரி செயலாம் போய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த பிராமணர் நாரதமுனிட்ட சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாரதர் அங்கேருந்து கிளம்பி வர்றார். வெளியில் வரும்போது அதே செருப்பு தேக்க தொழிலாளியும் பார்த்தார். ஓ நாரதமுனிவரே நீங்கள் கேட்டீங்களா விஷ்ணுகிட்ட நான் எப்போ அந்த உலகத்தை விட்டு அவர்கிட்ட வரப்போகிறேன், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் சொன்னார் விஷ்ணு வைகுண்டத்தில் ஊசி துவாரத்தில் யானை நுழைச்சிட்டு இருந்தார். ஓ ஊசி துவாரத்தில் யானை நுழைச்சிட்டு இருக்காரா, என்ன ஒரு அற்புதமான செயல், இந்த செயலை யாருனால தான் பண்ண முடியும், அது பகவானால் மட்டும்தான் பண்ண முடியும், எந்த ஒரு ஜீவராசினாலும் இப்பேற்பட்ட செயல்களை செய்ய முடியாது, அற்புதம் அற்புதம், அவரால் என்ன செய்ய முடியாது. இப்போ நாரதருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அந்த பிராமணர் இதை ஏற்றுக்கொள்ள, இவர் ஏற்றுக்கொள்றாரு. அவர் கேட்டார் எப்படி முடியும், ஊசி துவாரத்துக்குள்ள நூலை போடுறதே ரொம்ப கஷ்டம், அப்படி இருக்கும்போது ஒரு யானையை நுழைக்கிறத எப்படி நீங்க நம்புறீங்க, எப்படி நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு நாரத முனிவர் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கேட்டார். அப்ப அவர் சொல்ற ரொம்ப அற்புதமா, நாரத முனிவரே நான் தினமும் இந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில் தான் உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கேன், இந்த ஆலமரம் முதல்ல பகவானால ஒரு சின்ன விதையா போடப்பட்டது, அந்த சின்ன விதையில இவ்வளவு பிரம்மாண்டமான மரத்தையே அவர் நிப்பாட்டியிருக்கார், அந்த ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு விழுது வருது, அந்த விழுதுலேருந்து இன்னொரு கிளைகள் உற்பத்தி ஆகுது, இப்படி ஒரு சின்ன விதையினால அவர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மரத்தை நிப்பாட்டி வைக்கும்பொழுது ஏன் அவனால ஒரு ஊசி துவாரத்தில் யானையை நுழைக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அந்த சேர்ப்பதுக்கு தொழிலாளிக்கணும். அப்போதான் நாரத புரிஞ்சின்றார், இவர் சொல்ப நேரங்கள் தான் விஷ்ணுநாமத்தை சொன்னார், ஆனால் இவருக்கு பகவான் மேலே பக்தியும் முழுமையான நம்பிக்கை இருந்தது, அந்த பிராமணர் பகவானுக்கு பக்தியை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்கு அது நம்பிக்கை இல்லை, அதனால் அவர் அகங்காரத்தில் தான். அப்போ நம்பிக்கை இல்லாதவங்க அகங்காரப்படுறவங்க பொய் கவரம் உள்ளவங்க இவங்கெல்லாம் பகவானுடைய லீலைகளை புரிஞ்சுட்டு முடியாது. அதே சமயம் ரொம்ப எளிமையான குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒருத்தர் பகவான் மேலே தூய்மையான நம்பிக்கையும் அன்பு வச்சுட்டு இருந்தான்னா அவன் விஷ்ணுவோடைய செயல்களை நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அது அந்த கதை மூலமாக பிரபுபாத நமக்கு நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் விஷ்ணு மேலே அப்படிங்கிறத சொல்லியிருக்க. அதே மாதிரி இன்னொரு கதை, அதில் வந்து ஒரு ஒரு பாகவதர், அவர் வந்து விஷ்ணுவோடைய லீலைகளை வந்து உபன்யாசம் செய்கிறவர், பல பல ஊர்களில் போய் உபன்யாசம் செய்வார் விஷ்ணுவோடைய லீலைகளை. அப்படி ஒரு நாள் அந்த பாகவதர் ஒரு கிராமத்தில் வந்து விஷ்ணுவோடைய லீலைகளை உபன்யாசம் பண்ணுறார், அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள், அவருடைய சீடர்கள்லாம் அவர் கூட இருக்காங்க, எப்போ அவர் சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர் புகழ்ந்து பாடுறாங்க. இப்படி பலாயிரம் சீடர்களோட அந்த பிராமணர் பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்வார். அப்ப அவருடைய சொற்பொழிவு கேட்கறதுக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்க அங்க கூடிடுவாங்க அவருடைய உபன்யாசத்தை கேட்கறதுக்காக. அப்ப ஒரு நாள் பிராமணர் சாரி அந்த பாகவதர் ஒரு கிராமத்தில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடியிருந்தாங்க. அப்போ ஒரு விலை மாது, அவர் தன்னுடைய உடல்நல ரொம்ப மோசமான செயல் பண்ணக்கூடியவோ, அந்த விலை மாது ரொம்ப பாவகாரியம் செய்யக்கூடியவோ, ஆனால் அவன் மனதில் என்ன ஏற்பட்டதுன்னா நான் எவ்வளோ பாவகாரி செய்திருக்கேன், நான் இதுவரைக்கும் கடவுளை பற்றி கேட்டதே இல்லை, பகவானை பற்றி கேட்டதே இல்லை, ஆனால் இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஒரு பாகவதர் வந்து உபன்யாசம் பண்ணுறார், நம்ம ஏன் இப்போ இதை கேட்கக்கூடாது, அதை கேட்டால் நம்ம சுத்தமாகும், நம்ம இதயம் சுத்தமாகும், நம்ம திரும்ப இந்த மாதிரி பாவகாரிகள் செய்ய மாட்டோம், நம்ம தூய்மை அடைவோம். அப்போ கிருஷ்ணனுடைய நாமங்களையும் அவருடைய கதைகளையும் கேட்கறது தன்னை சுத்தப்படுத்திக்கூடியதுங்கிறத அவன் உணர்ந்தான். அந்த விலை மாது நான் எப்போ விஷ்ணுடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ, எப்போ அவருடைய லீலைகளை பற்றி கேட்குறோமோ, எப்போ அவருடைய லீலைகளை வந்து நினைக்கிறோமோ, அப்போ நம்ம சுத்தமாகறோம் அப்படிங்கிறதுல அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்போ அவ அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருந்தான் அந்த உபன்யாசத்தில். அப்போ அந்த அந்த பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தார், இதுல வந்த விலைமாடு வந்து உக்காந்துட்டு இருந்தான். அவளை பார்த்தோட ஒரு மனதில் நினைச்சார், இவையும் இங்க வந்தான், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு தகுதி அற்றோம், இவ வந்து உடலால நிறைய மோசமான பாவ வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஹரிபக்தி செஞ்சா தன்னை சுத்தப்படுத்திக்கலாம் அவன் நினைக்கிறாளா அப்படின்னு அந்த பெண்மணியை குறித்து அவர் ரொம்ப தவறான என்ன சின்ன சிந்தனைகள் அவர் மனதில் எழுந்தது அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனாலும் அவ எதை பத்தி பொருட்படுத்தல, தன்னை ஊரார் என்ன கேள்வி பண்ணாலும் பரவாயில்ல, இவ வந்து ரொம்ப நல்ல மாதிரி வந்து இதெல்லாம் உட்காந்துக்கிறா, ஆனா இவர் ரொம்ப மோசமா வாழ்ந்திருக்கார். உண்மையில சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பாவகாரியம் செய்யறவங்க அதன் மூலமா தன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக ஹரிநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியத்தை செய்வது குற்றமாகும். பாவம் பண்ணிட்டு நாம ஜபம் பண்ணா பாவம் போய்டும் நினைக்கூடாது. பாவம் பண்ணிட்டே நாம ஜபம் செய்தா இவனுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறது குற்றம். நாமத்துக்கு எதிராக பகவானுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றம் அது. குற்றங்களை போக்கிக்கிறதுக்காக நம்ம நாம சொல்றோம், ஏற்கனவே நம்ம செய்த குற்றங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக, ஏற்கனவே நம்ம செய்த பாவங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹரிநாமத்தை சொல்லலாம். நம்ம எவ்வளவோ ஜென்மங்களா நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், பல பல ஜென்மங்களா நம்ம பாவம் செய்திருக்கோம், இந்த ஜென்மத்திலையும் இந்த வாழ்க்கையிலையும் இப்ப வரைக்கும் நிறைய பாவம் செய்திருக்கோம். ஆனா இனிமேல் கொண்டு பாவம் செய்யாம ஹரிநாமத்தை சொன்னா ஹரிநாமம் நமக்கு அடைக்கலம் தரும், கிருஷ்ணர் நம்மளை காப்பாற்றுவார். சர்வ தன்மான் பரித்தியாச்சே மாமேகம் சரணம் மரிச்சா அகம் சுவா சர்வ பாபேபி மோக்ஷாலி மாசுச்ச. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க எல்லா விதமான தர்மத்தை விட்டு என்ன சரணடைஞ்சிருங்க, என்ன மட்டும் சரணடைஞ்சிருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை காப்பாற்றுறேன். ஹரிநாமம் நம்மளை பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றும். ஆனா அதே சமயம் பாவம் பண்ணிட்டு ஹரிநாமம் பாவம் செய்துட்டு ஹரிநாமம் சொல்லிட்டேன்னா என்னுடைய பாவம் போயிடும் நினைக்கூடாது. அந்த மாதிரிதான் ஒரு ஒரு மதத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் பாவம் பண்ணியிருக்கேன், போய் பாவம் பண்ணிட்டு கேட்டா என்னுடைய பாவம் போயிடும், திரும்பவும் பாவம் செய்யலாம், திரும்பவும் போய் பாவம் பண்ணிட்டு கேட்கலாம், திரும்பவும் பாவம் செய்யலாம், திரும்பவும் பாவம் பண்ணிட்டு கேட்கலாம். இது முட்டாள்தனம். அதே மாதிரி இந்துக்கள்ல கூட நிறைய பாவம் பண்ணிட்டு அதுக்காக பரிகாரம் பண்ணிடுவாங்க. இந்த தேவதை வழிபடுறது, அந்த தேவதை வழிபடுறது, இந்த கோயிலுக்கு போய் பலி கொடுக்கறது, காணிக்க கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண பாவம் போயிடும் கிடையாது. எப்பவுமே பரிகாரம் பண்றதுனாலயோ இல்ல பாவ மன்னிப்பு கேட்கறதுனாலயோ நம்ம பாவத்துல நம்ம விடப்பட போறது கிடையாது. முதல்ல பாவம் செய்யறது நிப்பாட்டணும், அப்பதான் அந்த எண்ணம் அந்த எண்ணத்திலிருந்து விடுபடணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளும். அப்ப அந்த விலைமாவது பாவம் செய்துவதான், ஆனா தன்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவ வந்து தன்னுடைய பாவசீல நிப்பாட்டின்னு அந்த உபன்யாசத்துல வந்து கலந்துட்டு இருக்கா. அவ மனதளவுல திரும்பிட்டா, மனதளவுல அவ சுத்தமாயிட்டா. ஆனா இந்த யோகி இந்த பாகவதர் ரொம்ப சுத்தமானவர், ஆனா மனதளவுல எப்படி இருந்தார்னா, இவையே இங்க வந்தான், இவ எப்படி இதெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனதில் இருந்து. இவ இதுக்கு அருகதை ஏற்றவோ, ஹரிநாமத்தை கேட்கறதுக்கும் ஹரிநாமத்தை சொல்றதுக்கும் பகவத்கதை கேட்கறதுக்கும் இவருக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவருடைய மனதில் தவறான எண்ணம் இருந்து, அதனால அவளுக்கு அவர் குற்றம் செய்தார். அந்த பெண்மணிக்கு அவர் குற்றம் செய்தார். ரெண்டு பேருமே இந்த உடலை விட்ட உடனே, ஒரு சமயம் வந்த உடனே ரெண்டு பேருமே அந்த உடலை விட்டாங்க. அந்த பாகவதரும் அந்த உடலை விட்டு பிரிஞ்சார், அவங்க ஆத்மா போயிட்டு. அதே மாதிரி அந்த விலைமாதோட உடல் இருந்து ஆத்மா பிரிஞ்சுது. ஏன்னா எப்பவுமே இந்த உடல்ல ஆத்மா எப்பவும் இருக்காது, மரணம் நமக்கு கட்டாயம் உண்டு. பிறப்பு உள்ளவர் எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். இப்ப ரெண்டு பேரும் இறந்த உடனே இந்த பாகவதோடைய ஆத்மா யமலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த பெண்மணியுடைய ஆத்மா தேவலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவர் போய் நேரம் யமராஜுடைய உலகத்தில் போனோடனே யமராஜ் கேள்வி கேட்கிறார், நான் இவ்வளவு நாள் வந்து ஹரிக்கதா பண்ணிட்டு இருந்தேன், பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், என்னையே இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவர் யமராஜ் கேட்கிறார். நான் என்ன பாவம் செய்திருக்கேன், பாவம் செய்தவனால யமராஜ் கொண்டு போகணும், நான் இது வரைக்கும் பாவம் செய்ததே இல்லையே. அப்ப யமராஜ் சொல்ற, வாஸ்தவம் தான், நீ உடலா எந்த பாவம் செய்யல, நீ எப்பவுமே சுத்தமா இருந்த, நல்லா குளிச்சுக்கிட்ட, கோயில போன, பகவத்கதையெல்லாம் பேசின, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா உன் மனதுல சுத்தம் கிடையாது, நீ மனதால அந்த விலை மாதவ தவறா நினைச்சிட்டு இருந்த, பாரு உன்னுடைய உடலை என்ன பண்றாங்க பூலோகத்துல அப்படின்னு யமராஜ் காண்கிறார். அவர் இறந்த உடனே அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவருடைய உடலை ரொம்ப அலங்காரப்படுத்தி அதுக்கு மரியாதையில அடக்கம் செய்து தினம் வழிபடுறாங்க, அந்த குருவுக்கு பூஜை பண்றாங்க, அவரோட புகழ் பாடுறாங்க, அவருடைய சமாதியை சுத்தி வராங்க. உன்னுடைய உடலுக்கு என்ன ராஜ மரியாதை பாத்தியா? அவனுடைய மனது, உன்னுடைய ஆத்மா இன்னும் சுத்தமாக, அதான் நீ இங்க வந்துட்டேன், அதனால உனக்கு தண்டனை உண்டு. அதே சமயம் அந்த பெண்மணியோட உடல், அவ உடலாக நிறைய தவறு பண்ணியிருந்தா, அவளுடைய உடல் என்ன நடக்குது பார், யாருமே அந்த ஊருக்காரங்க திரும்பி கூட பார்க்கல அவளை. அவ இறந்த உடனே யாருமே அந்த பெண்மணி கிட்ட போல, எப்பவுமே உடல் அழகா இருக்கும்போது எல்லாரும் தேடி வருவாங்க. உடல் அசுத்தமாயிட்டாலோ, இல்ல வயசாயிட்டாலோ, இல்ல நோய்வாய்ப்பட்டுட்டாலோ, இல்ல மரணம் வந்துட்டாலோ யாருமே கிட்ட வர மாட்டாங்க இல்லையா? ஒருத்தர் அழகா இருந்தா கிட்ட போய் பேசணும்னு தோணும். இறந்து போன பாய் சரீரத்துக்கிட்ட யாரா போய் பழகுவாங்களா? உடனே அதை அடக்கம் செய்யணும், எரிக்கணும், புதைக்கணும் தான் நினைப்பேன். அப்போ அந்த பெண்மணியோட உடல் என்ன ஆயிடுச்சு, அவ உடலாக தவறு செய்ததுனால யாருமே அவளை தீண்டல. அந்த உடல் ஒரு அனாதை பண்ண மாதிரி காட்டுல தூக்கி போடப்பட்டது, கழுகுகள்லாம் கொத்தி சாப்பிட்டு மலமா கிடந்தது. ஆனா அவளுடைய ஆத்மா பரிசுத்தமானது, ஹரிநாமத்தை கேட்டதுனால அவ தேவலோகத்துக்கு செல்லப்பட்டான். இதுல நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ஹரிநாமத்து மேலையும் ஹரிகதா மேலையும் நம்பிக்கை வைக்கிறோமோ அதுக்கு அந்த நிலை நமக்கு கிடைக்கும். உடலாலும் சுத்தமா இருக்கணும், மனதாலும் சுத்தமா, ரெண்டுமே சுத்தமா இருக்கும். புறம் தூய்மை நீராளமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த வெளியில் வெளியில் உடலை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம், சோப்பு போட்டு குளிக்கலாம், அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனா மனதை வந்து ஹரிநாமத்தினால சுத்தம் பண்ண முடியும். எவ்வளவு நம்ம ஹரிநாமத்தை உச்சரிக்கிறோமோ, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது மனது சுத்தமாகும். அப்ப முன் செய்த பாவங்களுடைய கர்ம வினைகளும் என்ன ஆயிடும், அழிக்கப்படும். அதனால மேற்கொண்டு பாவம் செய்யாம இருந்தாலே நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம தூய்மையா வச்சுடலாம். அதனாலதான் நம்முடைய லட்சியம் ஒன்னா இருக்கணும். நம்மளுடைய லட்சியம் எப்படி ஒன்னா இருக்கணும், இதுக்கு முன்னாடி நான் இல்லாம வாழ்ந்திருக்கேன், நான் பாவம் செய்திருக்கேன், அகங்காரம் பிடிச்சவனா இருந்திருக்கேன், பொறாமை உள்ளவனா இருந்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன், ஆனா இப்ப எனக்கு ஹரிநாமம் கிடைச்சிருக்கு, என்னுடைய லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத பக்தர்கள் மூலமா நான் தெரிஞ்சுட்டேன். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆத்மா ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. அப்போ பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியுடைய கருணையினால நமக்கு வாசுதேவன் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுது. பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் சொல்றார், ஆச்சாரியரும் அதே திரும்ப சொல்றாங்க. இப்படி ஆச்சாரியர் மூலமாகவும் பகவத்கீதை மூலமாகவும் தெரிஞ்சுன்றோம், வாசுதேவன் தான் எல்லா காரணத்துக்கும் காரணம், அவர் தான் நம்ம லட்சியம். அப்ப அவரை அடையிறதுக்கு முயற்சிக்கணும், பல கிளைகளை முயற்சிக்க வேண்டாம், பல கிளைகளுக்கு போக வேண்டாம். குறிப்பா வழிபாட்டிலே பல கிளைகள் இருக்கு, பகவானை வழிபடுறதற்கு, தேவதையை வழிபடுறதற்கு, இயற்கையை வழிபடுறதற்கு, மூதாதரிகள் வழிபடுறதற்கு, என் மாதிரி எவ்வளவு வழிபாடுகள்லாம் இருக்கு. சாஸ்திரங்களில் நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ரொம்ப அழகா இருக்கணும்னா அவங்க சூரிய தேவனை வழிபடணும்னு சொல்லியிருக்கு. யாராவது ரொம்ப யாருக்கா ரொம்ப அழகான பொண்ணு மனைவியா வரணும்னா அவங்க உமாதேவியை வழிபடணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன அடையணுமோ அதுக்குண்டான வழிகள்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல யாராவது வாழ்க்கையில உன்னதமான லட்சியத்தை அடையணும்னா அவங்க பிறப்பு இறப்புலேருந்து விடுபடணும்னா பகவான் விஷ்ணு வழிபடணும்னு சொல்லியிருக்கு. அப்படி பகவான் விஷ்ணுவை அச்சுதரை வழிபட்டா மற்ற எல்லாமே அதில் அடங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கு. யதா தரோ மூல நிசேஷனேனி தஸ்கந்த புஜோபசாக பிராணோபகாராம் எதேந்திரியானாம் சர்வாகரணம் அச்சுதேசியா. அச்சுதன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யார் வழிபடுறாங்களோ அவங்க வந்து என்ன மாதிரினா ரெண்டு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பாகவத புராணத்தில். நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம், அந்த செடிக்கு எங்க தண்ணீர் ஊற்றுவோம், வேர்ல தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த உடல்ல எந்த பாவத்தை சந்தோஷப்படுத்தினா நம்ம சந்தோஷமாடுவோம், வயிறு இல்லையா? இந்த உதாரணத்தை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம். நமக்கு தலை கை கால் மூக்கு கண் ஹிருதயம் மூளை எவ்வளவு பாகங்கள் இருக்கு, இந்த பாகங்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தினா வயிறு தான் பிரதானம். வயிறுக்குள்ள உணவு போன உடனே, வயிற்றுக்குள்ள உணவு போட்ட உடனே இந்த உடல் உள்ள எல்லா பாகங்களும் உற்சாகம் அடையுது இல்லையா? கை நல்லா வேலை செய்யுது, கண் நல்லா பார்க்குது, காது நல்லா கேட்குது, மூளை நல்லா வேலை செய்யுது, ஹிருதயம் நல்லா வேலை செய்யுது, உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இப்போ வயிறு தான் பிரதானம். வயிற்றுக்குள்ள உணவு உணவு போனோடனே எப்படி எல்லா பாகங்களும் நல்லா செழிப்பா இருக்கோ, அதே மாதிரி வேர்ல தண்ணீர் ஊட்டினோடனே எப்படி எல்லா கிளைகள் பழங்கள் பூ காய் கனி எல்லாம் எவ்வளவு பசுமையா வருதோ, அந்த வேர் தான் அந்த செடிக்கு பிரதானமா இருக்கு. அதே மாதிரி இந்த உடலுக்கு வயிறு தான் பிரதானமா இருக்கு. அப்போ ஒரு உபன்யாசத்துல பிரபுபாத் சொல்ற, ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா மற்ற இந்திரியங்கள்லாம் ரத்து பண்ண ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ணு. என்ன ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து கஷ்டப்படுறோம், கால் வந்து நடந்து போகுது, கை வந்து வேலை பார்க்குது, அப்புறம் சம்பாதிக்குது, உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டா வாய் வந்து மெல்லுது, கை கொண்டு போய் வாயில வைக்குது, நாக்கெல்லாம் சுவைக்குது, இதெல்லாம் போய் வயிற்றுக்குள்ள வயிறு ஒன்றுமே பண்றது இல்லையே, வயிறு சும்மா தானே இருக்கு. அப்ப மற்ற இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கை கால் கண்ணு மூக்கு காது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன படிச்சுன்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த வயிறு பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கு, அதனால இனிமே வயிற்று கொடுக்கூடாது, வயிற்றுக்கு இனிமே உணவு கொடுக்கூடாது அப்படின்னு எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆகிட்டே இருக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன ஆகுது, அப்படியே தலை லேசா சுத்த ஆரம்பிக்குது, கண்ணு மங்கி போகுது, காது கேட்குமா, காதெல்லாம் அடைக்குது, கை காலெல்லாம் சோர்ந்து போயிடுது. அப்புறம் பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிடுச்சு இல்லையா, கரண்ட் தன்மை ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பிரயோஜனம், வயத்துக்குள்ள உணவு போனாதான் இது பெட்டர்லாம் எனர்ஜியா இருக்க முடியும், அதனால எல்லாமே தன்னுடைய ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் வாங்கிடுச்சான். அதனால வயிறு சும்மா இருக்குன்னு நினைக்கூடாது, வயிற்றுக்குள்ள உணவு போனதுக்கு அப்புறம் தான் எல்லா பாகங்களும் செழிப்பா செயல்படும். அப்போ யாரோ ஒருத்தர் வாதம் செய்யலாம், வாதம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே, எப்பவும் நம்ம யார்ட்டையா போய் கிருஷ்ணர் பகவான் சாமி கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு சொன்னா ஏன் அவர் இல்லையா இவர் இல்லையான்னு வாதம் செய்வாங்க. அந்த மாதிரி வாதம் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதான் 2 உதாரணம் பாகவதத்தில் கொடுக்குறாங்க. பாகவதத்தில் வியாசர் ரொம்ப புத்திசாலித்தனமாக 2 உதாரணம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ல தண்ணி விட்டா போதும்னு சொன்னால் சிலர் கேட்க மாட்டான், ஆர்கியூ பண்ணுவான். என்ன ஆர்கியூ பண்ணுவான், நான் ஏன் வேர்ல தண்ணி ஊற்றணும், நான் இலை மேலே ஊற்றுவேன், பூ மேலே ஊற்றுவேன், பழத்து மேலே ஊற்றுவேன், நான் எங்கே வேணாலும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணலாம் இல்லையா. பதண்டாவாதம் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நான் ஏன் வேர்ல தண்ணி விடணும், நான் வேருக்கும் தண்ணி விடுவேன், இலை மேலே விடுவேன், பூ மேலே விடுவேன், மரத்து முச்சி மேலே ஏறிப்போ விடுவேன் அப்படியும் வாதம் செய்வான். ஆனா இதுல யாரும் வாதம் செய்ய முடியுமா, நான் ஏன் வயிற்றுக்குள்ள உணவு கொடுக்கணும், நான் கண்ணுல சட்னி ஊத்திக்குவேன், காதுக்குள்ள சாம்பார் ஊத்திக்குவேன், மூக்குல இட்லி நுழைச்சிக்குவேன், ஏன் நான் வயிற்றுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு யாரும் வாதம் செய்ய முடியுமா, யாருமே செய்ய முடியாது. அப்படி பண்ண என்ன ஆயிடும், நான் வயிற்றுக்கு உணவு கொடுக்க மாட்டேன், கண்ணுக்குள்ள சாம்பார் ஊத்திக்குவேன், காதுக்குள்ள சட்னி ஊத்திக்குவேன், மூக்குள்ள இட்லி நுழைச்சிக்குவேன்னா யார் கஷ்டப்படணும், நம்ம தான் கஷ்டப்படுவோம், வயிற்கு ஒன்றும் கிடையாது இல்லையா. அந்த மாதிரிதான் 2 உதாரணம் ரொம்ப அழகா பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி பகவான் விஷ்ணு வந்து வயிறு மாதிரியும் அந்த வேர் மாதிரியும் பிரதானமா இருக்கார். அப்ப பகவான் விஷ்ணுவை திருப்தி படுத்திட்டா எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருவாங்க. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், அவர் திருப்தி அடைஞ்சா பகவான் திருப்தி அடைஞ்சா எல்லாமே திருப்தி ஆயிடும். எப்படி வயிறு திருப்தி அடைஞ்சா எல்லாமே திருப்தி ஆயிடுதோ, எப்படி வேருக்கு தண்ணி ஒன்றுமே எல்லாமே எனர்ஜெட்டிக் ஆயிடுதோ சக்தி ஆயிடுதோ, அது மாதிரி பகவான் திருப்தி படுது, அவர் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் எல்லாருமே தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே திருப்திப்படுத்திடலாம், எல்லாரையும் நம்ம தனித்தனியாக திருப்திப்படுத்த முடியாது. அதுக்கும் பாகவதத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு, ஸ்லோகம் இருக்கு. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம வந்தோடனே நிறைய பேர் கடன் பட்டிருக்கோம், நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கா அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், அப்புறம் நமக்கு வந்து நிறைய தேவர்கள் உதவி பண்ணுறாங்க, சூரியன் வெளிச்சம் கொடுக்குறார், சந்திரன் வெளிச்சம் கொடுக்குறார், இந்திரன் மழை கொடுக்குறார், வருணன் நீர் கொடுக்குறார், வாயு காற்று கொடுக்குறார், அக்னி நெருப்பு கொடுக்குறார், இவங்களுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்போ நம்ம பெற்றோர்கள் கடன் பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், அப்புறம் நமக்காக இந்த நிறைய சாஸ்திரங்களை கொடுத்துருக்காங்க வியாசதேவர், இதிகாச புராணங்கள் அவருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், அப்புறம் நிறைய உயிரினங்கள் நமக்கு உதவி செய்யுது, பசு பால் கொடுக்குது, எருது வந்து உழுகுது தரையில் நிலத்தை உழுது, அப்போ பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம், மற்ற ஜீவராசிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். இப்படி பார்த்தா நம்ம பெரிய கடனாளி, இவங்க எல்லாத்தோடைய கடன் எப்படி அடைக்க போறோம், பெற்றோர்களுக்கு கடன் தனியாக அடைக்கணும், அப்புறம் தேவர்களுக்கு கடன் அடைக்கணும், அப்புறம் முனிவர்களுக்கு கடன் அடைக்கணும், அப்புறம் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கடன் அடைக்கணும், இப்படி பார்த்தா எவ்வளவு ஜென்ம எடுத்தாலும் அடைக்க முடியாது, அவ்வளவு கடனாளி நம்ம, அவ்வளவு அக்கௌண்ட்ஸ்ல கடன் வச்சுட்டு இருக்கோம் நம்முடைய கணக்குல. அப்ப ஒரே ஆள்ல திருப்திப்படுத்தினா எல்லா கடனும் தீர்க்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. பகவான்கிட்ட வந்துட்டா அச்சுதர்கிட்ட வந்துட்டா என்ன ஆயிடும், எல்லாருடைய கடனும் தீர்க்கப்படும், தனித்தனியா போய் கடன் அடைக்க வேண்டாம், இவருக்கு தனியா அவருக்கு தனியா, கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டா எல்லாருடைய கடனும் அடைக்கப்படும். அதனாலதான் பாகவதம் ரொம்ப அழகா சொல்லுது, கிருஷ்ண பக்திங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது, மிக உன்னதமானது, மிக உயர்ந்தது. கிருஷ்ண பக்திங்கிறது கிருஷ்ண உணர்வுங்கிறது மிக உன்னதமானது, மிக உயர்ந்தது, இந்த உலக பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதுதான் நம்ம லட்சியம். அந்த லட்சியத்தை அடைய முயற்சிக்கணும், கிருஷ்ணர் தான் நம்ம லட்சியம், அவர் அடைய முயற்சிக்கணும். அதுல நம்ம ஒரே குறிக்கோளாக இருக்கணும் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, விவசாய ஆத்மியா பூத்தி ஏகேக குரு நந்தனா. அப்படி இல்லாதவங்க கிருஷ்ணதான் லட்சியம், கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்தது, அப்படி அடையணும்னு முயற்சி இல்லாதவங்க பல கிளைகளா போய் விளையாடுவாங்க, லட்சியமே எல்லாம் போடுவாங்க. இன்னைக்கு ஒரு தேவதை, நாளைக்கு ஒரு தேவதை, இன்னைக்கு ஒரு கோயில், நாளைக்கு ஒரு கோயில், இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், இப்படி பல குழப்பங்கள் இருந்தா என்ன ஆயிடும்? லட்சியத்தை அடையவே முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், மாமேகம், என்னை மட்டுமே சரணடையுங்க, நான் உங்களை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். லட்சியம் இல்லாதவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பல கிளைகள் இருக்கு. லட்சியம் இல்லாதவங்க எங்க வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனா லட்சியம் இருக்கிறவங்க ஒண்ணுதான். அந்த லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தான் நம்ம லட்சியம். அவர் தான் நமக்கு நம்பிக்கை, அவர் தான் நம்ம அடையணும். அதெல்லாம் எப்படி நமக்கு வரும்? அந்த வைராக்கியம், நம்பிக்கை வேணும் இல்லையா? கிருஷ்ணர் தான் நமக்கு லட்சியங்கிற நம்பிக்கை வேணும் இல்லையா? கிருஷ்ணர் தான் எல்லாம், கிருஷ்ணர் தான் நம்ம லட்சியம், கிருஷ்ணர் தான் நம்ம இலக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். அதான் ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தா நம்பிக்கை எப்படி வரும்? சாது சங்கா, பக்தருடைய சங்கத்தில் வரும்போது. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா, சாதுக்களுடைய சங்கத்தில் வரும்போது தான் கிருஷ்ணர் தான் நம்ம லட்சியங்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, அவர் தான் நம்ம லட்சியம்னு. ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஜீவாத்மாவுடைய உண்மையான சொருபம் பகவானுடைய சேவகன். அதனால நம்முடைய உண்மையான சொருபம் பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நம்பிக்கை நம்ம வளர்த்துக்கணும்னா, முதல் பக்தருடைய சங்கத்தில் போகணும். இப்போ உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் நமக்கு எது மேலே நம்பிக்கை வரணும்? உதாரணத்துக்கு ஏதாவது அரசியல் தலைவர் மேலேயோ இல்லை சினிமா நடிகர் மேலே நம்பிக்கை வரணும், நம்ம என்ன செய்வோம்? ஒரு அரசியல் தலைவர் மேலே நம்பிக்கை வரணும், இல்லை ஒரு துறையில் உள்ள சினிமா நடிகர் மேலே நம்பிக்கை வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கட்சியில் போயிட்டு அவரை பற்றி கேட்பாங்க, அவர் எப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் வீரதீர பராக்கிரமர் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் உள்ளவங்களாம் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சினிமா துறையில் உள்ளவர் அவர் அப்படிங்க இப்படிங்க அந்த மாதிரி சின்ன இப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் எப்படி இந்த ஜட உலகத்தில் சாதாரண ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் இயக்கத்தில் போய் சேர்றாங்களோ, அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே சங்கம் இருக்குது. சாதாரண மூட்டை தூக்குறவங்கலேருந்து பெரிய எம்எல்ஏ எம்பி வரைக்கும் சங்கம் வச்சுருப்பாங்க. அந்த சங்கத்தில் போகும்போது அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதோடைய முக்கியத்துவம்லாம். அது கூட அவ்வளோ முக்கியம் இல்லாதது, ஆனால் அதுக்கு நிறைய சங்கம் வச்சுருக்காங்க. முக்கியம் இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சங்கம் வச்சுருக்காங்க. அப்போ முக்கியமான விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய சங்கம் இருக்கணும்? அதுதான் சாது சங்கம். சாது அல்லது பக்தர்களுடைய சங்கத்தில் போகும்போது நம்ம பகவான் யார், அவருடைய குணம் என்ன, அவருடைய லீலை என்ன, அவர் மேலே எப்படி நம்ம நம்பிக்கை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் பக்தர். ஆதோ ஸ்ரத்தா முதல் நம்பிக்கை, தத சாது சங்கம். சாதுக்குடைய சங்கத்தில் வந்து என்ன பண்ணுவோம்? அவங்கள மாதிரி செய்வோம் இல்லையா? ஒரு இயக்கத்தில் போனோடனே அவங்க என்ன பண்ணுவோம் அது பண்ணுவாங்க. ஓ, அவர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், அவர்கிட்ட இப்படி தான் பேசணும், அவர்கிட்ட இப்படி தான் பழகணும் அப்படிங்கிறத அந்த கட்சியில் சொல்லி தருவாங்க. ஐயோ தலைவர் இப்படிங்க, அவர் அப்படி இப்படிங்க. அப்போ அதே மாதிரி பின்பற்றுறாங்க, அவரை மாதிரியே செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் பக்தருடைய சங்கத்தில் வந்ததும் அவங்க என்ன பண்ணாலும் அதை பண்ணணும். அவங்க பகவத்கீதை படிக்கிறாங்களா, நம்மளும் பகவத்கீதை படிக்கணும். அவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா, நம்மளும் ஜெபம் பண்ணணும். அவங்க கிருஷ்ணரை பூஜை பண்ண சொல்கிறாங்களா, அதை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கிருஷ்ணரை பூஜிக்கணும், ஏன் பகவத்கீதை படிக்கணும், ஏன் ஹரிநாமத்தை சொல்லணும், அதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் பக்தர்கிட்ட கேட்கணும். ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா. இப்போ சாதுக்களோட சங்கல சங்கத்தில் வந்தோடனே அதை பஜனை கிரியா அவங்களும் பக்தி சேவை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல சாதுக்குடைய சங்கம், அப்போ தான் நம்பிக்கை உறுதியாகும். நம்பிக்கை வந்து சாதுக்குடைய சங்கத்தில் வரும். சாதுக்குடைய சங்கத்தில் நம்பிக்கை வந்தோடனே அவங்ககிட்டருந்து கேட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறது, பகவத்கீதை கேட்கறது, படிக்கிறது, கோயிலில் உள்ள உற்சவங்களை கலந்துக்கிறது, நம்மளால் முடிஞ்ச சேவைகளை பண்ணுறது, இதெல்லாம் பஜனை கிரியா, பக்தி சேவை ஆரம்பிச்சிடும். ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா, அத பஜனை கிரியா. இந்த மாதிரி பக்தி சேவை பண்ண ஆரம்பிச்சோன்னா அனர்த்த நிவிருத்தி. அனர்த்த நிவிருத்தினா நம்ம ஹிருதயத்தில் நிறைய அழுக்குகள்லாம் படிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பல கிளைகள்லாம் போயிருக்கோம் இல்லையா, அந்த தேவதை இந்த தேவதை, அதுக்கப்புறம் அகங்காரம், பொறாமை, பொய் கௌரவம், காமம், பேராசை, அறியாமை, இந்த மாதிரி நிறைய அழுக்குகள்லாம் பாவங்கள்லாம் இதயத்தில் படிஞ்சிருக்கும். பாவகாரியங்களை செய்யறது, கோவப்படுறது, புறாமப்படுறது, இதெல்லாம் தான் அனர்த்தங்கள். அப்போ பக்தி சேவை நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த அனர்த்தங்கள்லாம் போக ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல 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 பக்தருடைய சங்கத்திலிருந்து கேட்க 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 என்ன ஆகிடும்? அனர்த்தங்கள்லாம் போகும். ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா, அத பஜனை கிரியா, அனர்த்த நிவிருத்தி, அனர்த்த நிவிருத்தி. அனர்த்தங்கள்லாம் போயிட்டா நிஷ்டா, அதில் உறுதி ஆயிடுவாங்க. இதுதான் கரெக்ட். இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு பக்தருடைய சங்கம் கிடைச்சிருக்கு, நான் பகவத்கதை கேட்குறேன், படிக்கிறேன், ஜபிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய குற்றங்கள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டேன், என் இதே இப்போ சுத்தமாயிட்டே வருது, இப்போ கிருஷ்ணன் மேலே உறுதியாயிடு. கரெக்ட், இப்போ தான் நான் புரிஞ்சினேன், கிருஷ்ண தான் நிஷ்டா. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா, அத பஜனை கிரியா, அனத்தை நிவிருச்சா, நிஷ்டா, ருச்சி. அதுக்கப்புறம் டேஸ்ட் வரும், ருச்சி வரும். ஆரம்பத்தில் ருச்சி இருக்காது, என்னடா இவங்க பகவத்கீதையை கேட்க சொல்கிறாங்க, இந்த சாமி என்னடான் பேசிகிட்டே இருக்காரு, நான் வந்து 8 மணிக்கு முடிப்பாருன்னு பார்த்தா முடிக்க மாட்டேங்கிறார், பேசிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் ருச்சி இருக்காது, ஆனா தொடர்ந்து பண்ண பண்ண ருச்சி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேசினா இன்னும் கொஞ்சம் கதை சொன்னா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணன் இல்லையில சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ருச்சி ஏற்படும். அந்த ருச்சி ஏற்படுற வரைக்கும் போர் அடிக்கும். என்னது எப்பவே ஒரே கதை தான் சொல்லுவாரு, எப்பவும் கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லுவாரு, பகவத்கீதை தான் சொல்ல போறாரு, இதுதான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்ப ருச்சி இல்லை. ருச்சி வந்துருச்சுன்னா எவ்வளவு தடவை கிருஷ்ணரை பத்தி திரும்ப திரும்ப கேட்டாலும் சுவைக்கும். அதனால தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். முதல் நம்பிக்கை வேணும், சாதுடைய சங்கம் வேணும், அவங்க சொல்றதை பின்பற்றணும், அப்புறம் குற்றங்கள்லாம் தவிர்க்கணும், அப்புறம் அதுல உறுதியாயிடும். உறுதியானதுக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணும்போது ருச்சி வரும். அந்த ருச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து கிருஷ்ணர் மேல பாவம் ஏற்படும், அப்புறம் பிரேமம், கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படும். இந்த உலகத்துல பிரேமம் கிடையாது, இந்த உலகத்துல பொய்த்தனமான பிரேமம் தான். கிருஷ்ணர் மேல வைக்கக்கூடியதான் உண்மையான பிரேமம். அந்த பிரேமம் ஏற்படும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த பிரேமத்துல வந்து உன்னத நிலை பெற்று இருக்கும்போது அவன் இந்த உடலை விட்டதுமே அவன் கிருஷ்ணருடைய திருநாட்டுக்குள் நுழைவு. அதுக்கு பிரதானம் நம்பிக்கை. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா அத பஜன கிரியா அறத்தை நிவர்த்திச்சா நிஷ்டா ருச்சி ததோ பாவா ருச்சி ருச்சி ததோ பாவா பிரேமா. எப்படி ஒரு நிலை இருக்கு, ஒரு நிலையும் நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண அதுல வளர்ச்சி அடைந்தே வரும். அப்படி வளர்ச்சி அடைஞ்சே வரும்போது ஒரு நாள் நம்மளை கிருஷ்ண பக்தி பண்ணாதுன்னு சொல்லி யாரும் கட்டி போட்டா நம்மளால முடியாது. நம்மளால ஜபிக்காம இருக்க முடியாது, நம்மளால பேசாம இருக்க முடியாது, நம்மளால கேட்காம இருக்க முடியாது, நம்மளால கிருஷ்ணரை தரிசனம் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அது மேல ருச்சி வந்துருச்சுன்னா அந்த ருச்சியை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்குதான் சத்சங்கம், அதுதான் சாதுக்குடைய சங்கம். சரி, கிருஷ்ணர் என்ன சொல்றா, விவசாய ஆத்மியா புத்தி ஏகைக குரு நந்தன. நமக்கு ஒரே லட்சியமா இருக்கணும், கிருஷ்ண பிரேமம். நம்ம வாழ்க்கை லட்சியம் கிருஷ்ண பிரேமம் தான். கிருஷ்ணர் மேல பிரேமத்தை ஏற்படுத்திக்கிறதா நம்ம லட்சியம். அதுல உறுதியா இருக்கணும், அதே போக்கஸ் பண்ணிருக்கணும். ஆதோ ஸ்ரத்தா விவசாய ஆத்மியா புத்தி ஏகேக குரு நந்தனம். அப்படி லட்சியத்துல உறுதி இல்லாதவங்க பல கிளைகளா இருப்பாங்க, பல இடங்களை மனதை செலுத்திட்டு அவங்க வந்து எதையுமே அடைய முடியாம கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து தீவிரமா எடுத்துக்கணும். அதுக்குதான் பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு, எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணணும். அவருடைய புத்தகங்கள்லாம் ஒவ்வொரு பக்கத்திலும் கிருஷ்ண உணவுனா என்ன, அது எப்படி பயிற்சி பண்றது, அது எப்படி முன்னேற்ற அடையிறது, கிருஷ்ணர் எப்படி நம்ம வாழ்க்கையில் லட்சியமா வச்சுன்றது, அதெல்லாமே பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நமக்கு கூட ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் பிரபுபாதருடைய புத்தகங்களை போக்கியிருக்காரு. பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கும்போது குழப்பங்கள்லாம் போயிடும், கிருஷ்ணர் தான் லட்சியம்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணும், அதுக்காக முயற்சி பண்ணும் அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக. அது ஒன்றுதான் லட்சியமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.